அனைவருக்கும் அன்பு வணக்கங்களுடன் அப்போஸ்தலை தமிழ் தேசிய பாடசாலையைச் சேர்ந்த நான் மகாலிங்கம் பரமதேவன். மற்றும் ஒரு உவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாங்கள் தரம் 11 கணித பாடத்தில் தரவுகளை வகை குறித்தலும் விளக்கம் கூறலும் எனும் பாடாலகினை கற்க தயாராக உள்ளோம். எனவே உங்களுடைய கணித பாட புத்தகத்தில் 15 பாட அலகினை எடுத்து தயாராகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக இப்பாடத்தினை கற்பதன் ஊடாக கூட்டமாக்கப்பட்ட ஒரு மீடரின் பரம்பலின் வளையுரு வரையத்தை வரைவதற்கு நாங்கள் தயாராகுவோம். அதற்காக உங்கள் பாட புத்தகத்தில் 113 பக்கம் உதாரணம் 2 பார்க்கவும். பாடசாலை மட்ட கணிப்பீடொன்றில் பிள்ளைகள் கணித பாடத்தில் பெற்ற புள்ளிகளை காட்டும் ஒரு மீடரன் பரம்பல் கீழே தரப்பட்டுள்ளது. இங்கு உதாரணமாக 0.10 வகுப்பாயிடைகளினால் 0 கூடிய அல்லது சமனான 10 குறைந்த புள்ளிகள் குறிப்பிடப்படுகின்றன. இவ்வாறே மற்றைய வகுப்பாயிடைகளும் வரையறுக்கப்படும். மீடரன் பரம்பலை குறிக்கும் வளையுரு வரையத்தை வரைவோம். இங்கு ஒவ்வொரு வகுப்பாயிடைகளும் பருமன்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள். வித்தியாசம் பார்க்கும்போது நாங்கள் மேலெல்லையிலிருந்து கீழெல்லையை கழித்து பார்க்க வேண்டும். முதலாவது வகுப்பாயிடை 0.10. இங்கு 0 என்பது கீழெல்லை, 10 என்பது மேலெல்லை. மேலெல்லையிலிருந்து கீழெல்லையை நாங்கள் கழித்து பார்க்கும் கழிக்கும்போது முதலாவதுக்கான வித்தியாசம் 10. ஆகவே இதன் வகுப்பாயிடை பருமன் 10. இரண்டாவதாக 20 10 கழித்து பார்க்கவும். 30 20, 40 30, 50 40. இவ்வாறு கழிக்கும் போது அவற்றுக்கு இடையிலான வித்தியாசங்கள் சமனாகவே காணப்படுகின்றன. எனவே இங்கு தரப்பட்டுள்ள வகுப்பாயிடைகளின் பருமன்கள் சமன் என்பதனால் இது வகுப்பாயிடைகள் சமனாக உள்ள ஒரு வகுப்பாயிடை பருமன்கள் ஆகும். இதில் 0.10 என்று முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட வகுப்பாயிடையை பாருங்கள். 0 கூடிய, 10 குறைந்த. அடுத்த வகுப்பாயிடையை வாசிக்கும் போது 10 தொடக்கம், அதாவது 10 கூடிய, 20 குறைந்த. இப்போது நாங்கள் ஒரு மாணவன் 10 என்ற புள்ளியை கணிப்பீட்டின் ஊடாக பெற்றுள்ளான் என வைத்துக் கொள்வோம். 10 புள்ளிகளை பெற்ற மாணவன் எந்த வகுப்பாயிடைக்குள் சேர்க்கப்பட வேண்டும்? முதலாவதாக இருக்கின்ற 0.10 குறைய என்ற வகுப்பாயிடையிலா, அல்லது 10 தொடக்கம் 20 குறைந்த புள்ளிகள் பெற்ற வகுப்பாயிடையிலா, அந்த மாணவனை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். ஆகவே உங்களுக்கு சிலருக்கு சில தெளிவின்மைகள் காணப்படலாம். ஆகவே நாங்கள் 10 புள்ளிகள் பெற்ற மாணவனை நாங்கள் முதலாவது வகுப்பாயிடையில் இட முடியாது. அவனை நாங்கள் 10 தொடக்கம் 20 குறைந்த என்ற வகுப்பாயிடையிலே நாங்கள் சேர்க்கப்பட வேண்டும். ஆகவே தெளிவாக இருக்க வேண்டும். இவ்வாறான சமனான வகுப்பாயிடை பருமன்கள் 1 முடியும் பருமை, மேலெல்லையில் முடியுமாயின் மேலெல்லை 10 முடிவடைகின்றது. இரண்டாவதாக கீழெல்லை 10 ஆரம்பிக்கின்றது. ஆகவே இங்கு நாங்கள் 10 புள்ளிகள் பெற்ற மாணவனை கீழெல்லையில் ஆரம்பிக்கும் அந்த வகுப்பாயிடையிலே நாங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோம். தொடர்ந்து பாருங்கள். இம்மீடரன் பரம்பலின் முதலாவது வகுப்பாயிலே 10 முடிவடைவதுடன் அடுத்த வகுப்பாயிலே 10 தொடங்குகிறது. இங்கு வளையுரத்தை மிக எளிதாக நாங்கள் வரையலாம். இவ்வாறு வரைவதென்று பற்றி சற்று 114 பக்கம் பார்க்கவும். இங்கு வரையும் போது நாங்கள் முதலில் வையச்சினை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிறகு எக்ஸச்சினை நாங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். வையச்சினை வரைவதற்காக நாங்கள் இலக்கங்களை மேலிருந்து கீழாக சமனான இடைவெளிகள் அமையும் வகையில் அடையாளப்படுத்தி நாங்கள் இலக்கங்களை எழுதிக் கொள்ள வேண்டும். இங்கு கூடுதலாக 12 என்ற பெருமானம் காணப்படுகின்றது. மாணவர்கள் அதிகூடிய எண்ணிக்கை 12. ஆகையால் நாங்கள் வையச்சினை வரைந்து கொண்டு அதன் ஊடாக 12 என்ற இலக்கத்தினை நாங்கள் முதலாவதாக எழுதிக் கொள்ள வேண்டும். படிப்படியாக இடைவெளிகள் சமனாகும் வகையில் நாங்கள் எவையேனும் சமனான இடைவெளிகள் அமையும் வகையில் இலக்கங்களை எழுதிக் கொள்ள வேண்டும். இங்கு 12 10 8 6 4 2 0 என்ற வகையில் அங்கு எழுதி காட்டப்பட்டுள்ளது. இங்கு 0 நாங்கள் எக்ஸச்சினை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே 0 எழுதி கொண்டிருப்போம். அந்த பூஜ்யத்தின் ஊடாகவே நாங்கள் வை அச்சிலிருந்து வரையப்பட்ட அந்த பூஜ்யத்தின் ஊடாகவே எக்ஸ் அச்சை நாங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். எக்ஸ் அச்சில் நாங்கள் வரையும் போது பூஜ்யம் காட்டப்பட்டிருக்கின்றது. இடைவெளிகள் சமனாக அமையும் வகையில், அதாவது வகுப்பாயிடைகளின் பருமன்கள் சமனாக அமையும் வகையில் நாங்கள் எக்ஸ் அச்சில் பெருமானங்களை எழுதி கொள்ள வேண்டும். பூஜ்யம், பத்து, இருபது, முப்பது, நாற்பது, ஐம்பது என்ற வகையில் நாங்கள் இலக்கங்களை சமனாக அடையாளப்படுத்தி எழுதி கொள்ள வேண்டும். இவ்வாறு பூரணப்படுத்திய பின் நாங்கள் பூஜ்யத்துக்கும் பத்திற்கும் குறைந்த புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை நான்கு. ஆகவே அதனை நாங்கள் நான்கு என்ற இலக்கத்தினூடாக வரைந்து பத்தினை தொடர்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பத்து தொடக்கம் இருபதுக்கும் குறைந்த புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் ஐந்து. ஆகவே நாங்கள் ஐந்தினை ஊடாக வரைந்து கொள்ள வேண்டும். உமது பயிற்சி புத்தகத்தின் 114 பக்கத்தை நன்கு அவதானித்துக் கொள்ளும். இவ்வாறு நாங்கள் வரைந்து கொள்ளும் அந்த பரவளையினை நாங்கள் பரம்பலை மேடரன் பரம்பல் வளையுரு வரையம் வரைவது பற்றி நாங்கள் பார்த்தோம். இப்போது நாங்கள் பார்த்தது வகுப்பாயிடைகளின் பரம்பன்கள் சமனாக உள்ள மேடரன் பரம்பலை எவ்வாறு வளையுரு வரையத்தில் வரைய முடியும் என நாங்கள் பார்த்தோம். இதனைத் தொடர்ந்து வகுப்பாயிடைகளின் பருமன்கள் சமனாக காணப்படாத விடத்து அதனை நாங்கள் எவ்வாறு மேடரன் பரம்பலாக வளையுரு வரையமாக வரைய முடியும் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். இதற்காக உமது பாடப்புத்தகத்தின் 114 பக்கம் உதாரணம் 3 அவதானிக்கவும். அங்கு ஒரு தவணை பரீட்சையில் கணித பாடத்தில் 40 பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு மேடரன் பரம்பல் கீழே தரப்பட்டுள்ளது. அட்டவணையை அவதானிக்கவும். வகுப்பாயிடைகள், அதாவது பெற்ற புள்ளிகள், 0 தொடக்கம் 10 வரை, அடுத்த வகுப்பாயிடை 10 தொடக்கம் 20, அடுத்ததாக 20 தொடக்கம் 30, 30 தொடக்கம் 40, 40 தொடக்கம் 50, 50 தொடக்கம் 70, 70 தொடக்கம் 100 என்ற வகையில் வகுப்பாயிடைகளின் பருமன்கள் தரப்பட்டுள்ளன. இங்கு ஒவ்வொரு வகுப்பாயிடைகளின் பருமன்களும் சமனாக காணப்படுகின்றனவா என நாங்கள் முதலாவது வாய்ப்பு பார்க்க வேண்டும். ஆகவே இதற்காக நாங்கள் மேலெல்லையிலிருந்து கீழெல்லைகளை கழித்து பார்க்க வேண்டும். முதலாவது வகுப்பாயிடை 0 தொடக்கம் 10, அந்த வகுப்பாயிடையில் மேலெல்லை 10, கீழெல்லை 0. ஆகவே 10 பூஜ்ஜியத்தை கழித்து பார்க்கவும், எங்களுக்கு 10 கிடைக்கின்றது. அதே போன்று 20 10 கழித்து பாருங்கள். 30 20 கழிக்கவும், 40 30 கழித்து பார்க்கவும், அடுத்ததாக 50 40 கழித்து பார்க்கவும். இவ்வாறு கழிக்கும் போது அதனுடைய பருமன்கள் வித்தியாசம், வகுப்பாயிடைகளுக்கு இடையிலான வித்தியாசம் சமனாக காணப்படுகின்றது. ஆனால் மேலில்லையான 70 கழிக்கும் போது எங்களுக்கு அதன் வித்தியாசம் 20 கிடைக்கின்றது. அடுத்த வகுப்பாயிடையின் பருமன்களை கழித்து பாருங்கள். 100 கழித்து பார்க்கும் போது அங்கு அதன் வித்தியாசம் 20. ஆகவே ஆரம்பத்திலிருந்து சமனாக காணப்பட்ட அந்த பருமன்கள் 50 பிறகு 2 இடங்களில், அந்த வகுப்பாயிடையில் காணப்படுகின்ற 2 இடங்களில் வித்தியாசங்கள் வித்தியாசமாக காணப்படுகின்றன. அதாவது 70 50 கழித்து பார்க்கும் போது 20 வித்தியாசம் கிடைக்கின்றது. 100 கழிக்கும் போது எங்களுக்கு வித்தியாசமாக 30 கிடைக்கின்றது. எனவே இங்கு காணப்படுகின்ற வகுப்பாயிடைகளின் பருமன்கள் சமனாக காணப்படவில்லை. எனவே இவ்வாறான சமனாக காணப்படாத வகுப்பாயிடைகளை கொண்ட மேடரன்களை எவ்வாறு நாங்கள் வளையுரு வரையத்தில் வரைய முடியும் என நாங்கள் பார்ப்போம். இப்போது இதற்காக நாங்கள் திருத்தப்பட்ட மேடரன் அட்டவணையை தயாரித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு நாங்கள் செய்ய வேண்டியவை உதாரணம் 1 தரப்பட்டுள்ளது போன்று ஒரு அட்டவணை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதில் வகுப்பாயிடைகள், அதாவது பெற்ற புள்ளிகள், அடுத்ததாக மேடரன் மாணவர்களின் எண்ணிக்கை, அதற்கு கீழாக இன்னும் ஒன்று நாங்கள் புதிதாக எழுதி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், திருத்தப்பட்ட மேடரன் என 3 விடயங்கள் நாங்கள் உள்ளடக்கி வரைந்து கொள்ள வேண்டும். ஒன்றின் கீழ் ஒன்றாக, முதலாவதாக வகுப்பாயிடை, அதன் கீழ் அங்கு தரப்பட்டுள்ள மேடிரன், அதற்கு கீழாக நாங்கள் ஒரு புதியதொரு திருத்தப்பட்ட மேடிரனை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதாவது அதனை நாங்கள் எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றி பார்ப்போம். இப்போது இங்கு எந்தெந்த வகுப்பாயிடைகளின் பருமன்கள் சமன் அற்று காணப்படுகின்றன என முதலாவது அவதானிப்போம். முதலாவது வகுப்பாயிடையில் தொடக்கம், இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது என்ற ஒழுங்கில் பார்த்தால் அவை ஐந்தும் சமனான வகுப்பாயிடைகளின் பருமன்கள் காணப்படுகின்றன. சமனற்ற வகுப்பாயிடைகளின் பருமன்கள் 50 தொடக்கம் 70, 70 தொடக்கம் 100. எனவே அங்கு காணப்படுகின்ற அந்த இரண்டு வகுப்பாயிடைகளின் பருமன்களை நாங்கள் திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய படிமுறைகளை இப்போது அவதானம் செலுத்துவோம். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவதான வேலை, 70 50 கழித்துக் கொள்ள வேண்டும். 70 கழித்த பிறகு அங்கு மிக குறைந்த வகுப்பாயிரையின் பருமன் எத்தனை? ஆகவே மிக குறைந்த வகுப்பாயிரை, அதாவது ஒவ்வொன்றுக்கும் சமனாக காணப்படுகின்ற வகுப்பாயிரைகளின் பருமன்கள் மிக குறைந்த வகுப்பாயிரையின் பருமன் 10, அதாவது 10 பூஜ்ஜியத்தை கழித்தும் 10, 20 10 கழித்தும் 10, 30 கழித்தும் அங்கும் 10, 40 கழித்தும் அங்கும் 10 கிடைக்கின்றன. அதே போன்ற 50 கழித்தும் அங்கும் 10. ஆகவே இங்கு காணப்படுகின்ற பருமன்கள் ஒவ்வொன்றுக்கும் 10 காணப்படுகின்றன. ஆகவே மிக அதில் மிக குறைந்த பருமன் 10. ஆகவே அந்த பருமனை எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் 70 கழித்தோம் அல்லவா, அங்கு 20 கிடைத்தது. அந்த 20 இங்கு கிடைத்த குறைந்த மேடிரனின் பருமனிலிருந்து அதனை நாங்கள் பிரிக்க வேண்டும். ஆகவே 20 நாங்கள் 10 வகுக்க வேண்டும். வகுப்போமானால் எங்களுக்கு அதில் 2 என்ற பெருமானம் கிடைக்கின்றது. அந்த 2 இப்போது அந்த 2 பெற்றுக்கொண்ட நாங்கள் மேடிரனை திருத்தி அமைக்க வேண்டும். ஆகவே அங்கு அந்த வகுப்பாயிடைக்குள்ள மேடிரன் 8, அந்த 8 மீண்டும் நாங்கள் 2 வகுக்க வேண்டும். அந்த இரண்டு எவ்வாறு கிடைக்கப்பெற்றது? 70 கழித்தோம் அங்கு 20, அந்த 20 10 வகுத்தோம், அதாவது குறைந்த மேடிரனின் பருமனால் வகுத்தோம். ஆகவே வகுப்பது 20 10 வகுக்கும் போது 2 கிடைக்கின்றது. ஆகவே அந்த 2 கொண்டுதான் நாங்கள் 8 வகுக்க வேண்டும். ஆகவே 2 மேடிரன் 8 கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 8 2 வகுக்க வேண்டும். வகுக்கும் போது 4 கிடைக்கின்றது. ஆகவே திருத்தி அமைக்கப்பட்ட மேடிரன் 4. அதே போன்று அடுத்த மேடிரனின் பரும்பலை பாருங்கள். 70 தொடக்கம் 100, 70 தொடக்கம் 100. ஆகவே 100 என்ற மேலெல்லையிலிருந்து 70 என்ற கீழெல்லையை கழிப்போமானால் எங்களுக்கு 30 கிடைக்கின்றது. ஆகவே அந்த 30 குறைந்த மேடிரனான 10 வகுக்க வேண்டும். அப்போது வகுத்தால் 3 கிடைக்கின்றது. ஆகவே மேடிரனை நாங்கள் இப்போது திருத்தி அமைக்க தயாராக உள்ளோம். ஆகவே அந்த வகையில் 70 தொடக்கம் 100 வரையான மேடிரன் எத்தனை? 6. ஆகவே அந்த 6 3 வகுக்க வேண்டும். ஆகவே 6 3 வகுத்தால் 2 கிடைக்கின்றது. ஆகவே இங்கு திருத்தி அமைக்கப்பட்ட மேடிரன் 2. இப்போது மேடிரனை பாருங்கள். இந்த மேடிரன் அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் வையச்சை தீர்மானிக்க வேண்டும். வையச்சினை தீர்மானிக்க வேண்டும். மீண்டும் பாருங்கள், 50 தொடக்கம் 70, 70 தொடக்கம் 100, இவற்றுக்கு இடையிலான வித்தியாசங்கள் வேறுபடுகின்றன. அதற்கு முன்னுள்ள வகுப்பாயிடைகளின் பருமன்கள் சமனாக காணப்படுகின்றன. எனவே திருத்தி அமைக்க வேண்டிய மேடிரன் எதுவென நாங்கள் பார்த்தால் 50 தொடக்கம் 70, 70 தொடக்கம் 100. இதனை மாத்திரமே நாங்கள் திருத்தி அமைக்க வேண்டும். மற்றவற்றின் பெருமானங்கள், மேடிரன்களின் பெருமானங்கள் அவ்வாறே இடப்பட வேண்டும். ஆகவே திருத்தி அமைக்க வேண்டிய மேடிரன் பார்த்தால் 2 4 6 9 5 தவிர மற்ற 8 எட்டும் ஆறும் மாத்திரமே நாங்கள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும். ஆகவே எட்டினை நாங்கள் திருத்தி அமைக்கும் போது நாலு அந்த நான்கு என்ற மேடினன் கிடைக்கின்றது. ஆறினை திருத்தி அமைக்கும் போது இரண்டு கிடைக்கின்றது. இதனை பயன்படுத்தி கொண்டுதான் நாங்கள் வளையுரு வரையத்தை வரைய வேண்டும். இப்போது உமது பயிற்சி புத்தகத்தின் 115 பக்கம் அவதானம் செலுத்தவும். அங்கு முதலாவது நாங்கள் மேடிரன் வளையுறு வரையத்தை நாங்கள் வரைவதற்காக வையச்சினை முதலாவதாக நாங்கள் வரைய வேண்டும். ஆகவே வையத்தில் வரையும் போது பிள்ளைகளின் எண்ணிக்கை அதி கூடிய எண்ணிக்கை எத்தனை? ஆகவே அங்கு 9 காணப்படுகின்றது. அதனை நாங்கள் 10 என எடுத்துக்கொண்டு அதற்கேற்ப நாங்கள் இடைவெளிகள் சமனாக அமையுமாறு மேலிருந்து கீழாக இடைவெளிகளை பிரித்து கொண்டு வருவோம். ஆகவே 10, 8, 6, 4, 2, 0 என்ற அடிப்படையில் வையச்சினை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொண்டு எழுதி கொள்ள வேண்டும். ஆகவே 0 காணப்படும் இடத்திலிருந்து எக்ஸ்சினை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அமைத்த பிறகு அதன் இடைவெளிகளும் சமனாக அமையுமாறு இலக்கங்களை நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். ஆகவே அங்கு 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 என்று அமையும் வகையில் நாங்கள் எக்ஸ்சி வழியே மேடிரனின் வகுப்பாயடிக்குரிய பெருமானங்களை நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் எக்ஸ்சி வழியில் புள்ளிகளை எழுதி கொள்ள வேண்டும். வையச்சி வழியே மாணவர்களின் அல்லது பிள்ளைகளின் எண்ணிக்கையை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு நாங்கள் அதனை எழுதிய பின்னர் இப்போது நாங்கள் செவ்வகங்களின் உயரங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக 0 தொடக்கம் 10 குறைய பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 2 என்பதால் நாங்கள் அதனை ஒரு செவ்வகமாக அதில் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதனைத் தொடர்ந்து 10 தொடக்கம் 20 இடைப்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கை 4. ஆகவே அதனை நாங்கள் பயிற்சி புத்தகம் நன்கு அவதானிக்கவும் அங்கு வரையப்பட்டிருப்பதை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு 20 தொடக்கம் 30, 30 தொடக்கம் 40, 40 தொடக்கம் 50 இங்கு எந்த ஒரு சிக்கல்களும் ஏற்பட போவதில்லை. அடுத்ததை அவதானிக்கவும் 50 தொடக்கம் 70. 50 தொடக்கம் 60 நாங்கள் வரைய முடியாது. 50 தொடக்கம் 70 இங்கு 50 தொடக்கம் 70 8 என்ற மேடிரன் காணப்படுகின்றது. நாங்கள் 8 அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. ஏனெனில் நாங்கள் திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு மேடிரன் அட்டவணையை உருவாக்கி உள்ளோம். ஆகவே அங்கு திருத்தி அமைக்கப்பட்ட மேடிரனின் உயரமானது 4. ஆகவே உயரம் 4 கொண்ட ஒரு செவ்வகத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே 50 தொடக்கம் 70 என்ற வகுப்பாயின் பருமனுக்கு உள்ள உண்மையான உயரங்களை நாங்கள் திருத்தி அமைக்கப்பட்ட உயரமானது 4. ஆகவே 4 ஊடாக 70 கீழாக நாங்கள் அதனை ஒரு செவ்வகமாக கீறி கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து 70 தொடக்கம் 100 அதென்ற கொடுக்கப்பட்ட உண்மையான உயரங்கள் 6 என காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் 6 அங்கு அடையாளப்படுத்த முடியாது, வரைந்து காட்ட முடியாது. அதனை நாங்கள் திருத்தி அமைத்திருக்கின்றோம். அதன் உயரம் 3-2 காணப்பட வேண்டும். ஆகவே 70 மாணவர் எண்ணிக்கை 2 என காணப்படும் இடத்திற்கு ஒரு செவ்வகத்தை வரைந்து அதனை 100 வரையில் கீழ் இழுத்து வரைந்து கொள்ள வேண்டும். இதுவே திருத்தி அமைக்கப்பட்ட மேடிரனின் பரம்பலுக்குரிய அதாவது வகுப்பாயடைகளின் பருமன்கள் சமனாக காணப்படாத விடத்து இவ்வாறு நாங்கள் திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு மேடிரன் பரம்பலை உருவாக்கி கொண்டு அதன் உதவியுடன் இவ்வாறு நாங்கள் அந்த மேடிரன் வளையுறு வரையத்தை வரைந்து கொள்ள வேண்டும். இப்போது 2 உதாரணங்கள் ஊடாக பார்த்த நாங்கள் உமது பயிற்சி புத்தகத்தில் 15:1 116 பக்கம் காணப்படுகின்ற அந்த வினாக்களை அவதானிப்போம். அங்கு நாங்கள் ஆரம்பத்தில் செய்தது போன்று 2 வினாக்கள் அங்கு காணப்படுகின்றன. முதலாவது வினாவும் 5வது வினாவும், அதாவது வகுப்பாயடைகளின் பருமன்கள் 10 ஆரம்பித்து 20 முடியும் வகையில் 2 வினாக்கள் அங்கு காணப்படுகின்றன. அந்த 2 வினாக்களையும் பார்த்த பிறகு மற்றைய வினாக்களுக்கு நாங்கள் செல்வோம். ஆகவே முதலாவது வினாவை பாருங்கள். குறித்த ஒரு பிரதேசத்தின் காலநிலை அவதான நிலையம் ஒன்றிலிருந்து திரட்டப்பட்ட தகவல்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு மேடிரன் பரம்பல் கீழே தரப்பட்டுள்ளது. இத்தகவல்களை ஒரு வளையுரு வரையத்தில் வரைந்து காட்டுவோம். ஆகவே இங்கு வகுப்பாயடைகளின் பருமன்கள் அங்கு காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மேடிரனும் காட்டப்பட்டிருக்கின்றன. இங்கு காணப்படுகின்ற வகுப்பாயடைகளின் பருமன்கள் சமனாக காணப்படுகின்றனவா என முதலாவது அவதம். இப்போது நாங்கள் இரண்டு விதமான மேடிரன் பரம்பலின் வளையுரு வரையத்தை வரைவது தொடர்பாக ஆராய்ந்தோம். இவ்வாறான பயிற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டு பார்ப்போம். எனவே இவ்வாறான பயிற்சிகள் உமது பயிற்சி புத்தகத்தில் 15.1 பயிற்சியில் காணப்படுகின்றன. இவ்வாறான இரண்டு வினாக்களை நாங்கள் இப்போது அவதானம் செலுத்துவோம். அதில் முதலாவது வினா உமது பயிற்சி புத்தகத்தில் 15.1 முதலாவது வினாவை பார்ப்போம். அந்த வினாவில் காணப்படுகின்ற மேடிரன் பரம்பல்களை அவதானிப்போம். அங்கு வகுப்பாயடையின் பருமன்கள் சமனாக காணப்படுகின்றன. எனவே நாங்கள் அதில் இலகுவாக முதலாவது உதாரணத்தில் செய்தது போன்று இந்த வினா காணப்படுகின்றது. எனவே இவ்வினாவை செய்வது மிகவும் இலகுவானதாகும். அதற்காக நீங்கள் முதலாவது வையச்சை அடையாளப்படுத்திக் கொண்டு அடுத்ததாக எக்ஸச்சினை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். வையச்சினை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக அங்கு மேடிரனின் அதிகூடிய எண்ணிக்கை 15, அதி குறைந்த எண்ணிக்கை 4. எனவே இவை இரண்டுக்கும் இடையிலே காணப்படுகின்ற அந்த பெருமானங்கள் இடைவெளிகள் சமனாக அமையுமாறு நாங்கள் வையச்சினை தீர்மானித்து வரைந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் 15 வரையில் நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் 15 மேலிருந்து வையச்சில் மேலிருந்து கீழே நாங்கள் இடைவெளிகளை சமனாக அமையுமாறு பிரித்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக 4 காணப்படுகின்றது. ஆகவே 4, 8, 16, 20 என்ற அமைப்பில் வரைய வேண்டுமானாலும் வரையலாம். அல்லது அதிலும் விட மிக குறைந்த பெருமானங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு இடைவெளிகளை சமனாக கொண்டு வையச்சை தீர்மானிக்கலாம். இதற்காக நாம் உங்களிடம் கூறிக்கொள்வது 15 காணப்படுகின்றது அல்லவா? அதை கூடிய மேடிரன் எண்ணிக்கை 15. அதனை நாங்கள் வரைவதற்காக 16 இலக்கங்களை கீழாக பிரித்து கொண்டு வருவோம். அப்போது 16, 14, 12, 10, 8, 6, 4, 2, 0 என்ற அடிப்படையில் மேலிருந்து கீழாக நாங்கள் அடையாளப்படுத்தி கொண்டு 0 வருமிடத்தில் அந்த இடத்திலிருந்து எக்ஸச்சை தீர்மானித்து எக்ஸச்சுக்கு இடையிலான வகுப்பாயிரைகளின் பருமன்களை சமனாக நாங்கள் குறித்து கொண்டு பெருமானங்களை இடுவோம். இதற்காக 0-10, 10-20, 20-30, 30-40 என்ற அமைப்பிலே நாங்கள் 80 வரை எக்ஸச்சில் எழுதி கொள்வோம். இவ்வாறு எழுதிய பின்னர் 0-10 அங்கு காணப்படவில்லை. ஆனால் அங்கு காணப்படுகின்றது 10 என்பதனால் 0-10 இடையே நாங்கள் இடைவெளிகளை விட முடியும். பிறகு 10-20 செவ்வகத்தின் உயரம் 5. ஆகவே மாணவர்களின் எண்ணிக்கை 5. 5 வரும் வரையில் ஒரு செவ்வகத்தை நாங்கள் கீறிக்கொள்ள முடியும். இவ்வாறு ஒவ்வொரு வினாவையும் நாங்கள் செய்து பார்க்க முடியும். ஆகவே முதலாவது வினா செய்வதில் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை. எனவே இதனை நாங்கள் உதாரணம் 1 செய்தது போல இதனையும் நாங்கள் செய்து கொள்ள முடியும். தொடர்ந்து 5 வினாவை பாருங்கள் மாணவர்களே. 5 வினாவானது 117 பக்கம். 5 வினாவை நாங்கள் அவதானம் செலுத்துவோம். இங்கு குறித்த ஒரு கிராமத்தில் உள்ள 75 வீடுகளில் 2015 ஜனவரி மாதம் பயன்படுத்திய மின் அலகுகளின் எண்ணிக்கை பற்றிய திரட்டிய தகவல்கள் கிளை அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. இத்தகவல்களை ஒரு வளையுரு வரையத்தில் வரைய வேண்டும். எனவே இங்கு வகுப்பாயரை அவதானிப்போம். 10-20, 20-30, 30-40, 40-50, 50-60, 60-100 இங்கு ஒவ்வொன்றிட வித்தியாசங்கள் ஒவ்வொரு வகுப்பாயிடைகளின் வித்தியாசங்களை நாங்கள் கணித்து பார்ப்போம். முதலாவதுக்கான வித்தியாசம் 20-10 கழிக்கும்போது 10 கிடைக்கின்றது. அதே போன்று 2 வகுப்பாயிடையும் அவ்வாறே வித்தியாசம் 10. 3 வித்தியாசம் 10. 4 வித்தியாசம் 10. 5 வித்தியாசம் 10. 6 100-60 நீக்கும்போது கழிக்கும்போது எங்களுக்கு அங்கு 40 கிடைக்கின்றது. ஆகவே இங்கு எங்களுக்கு திருத்தப்பட்ட மீடியன் அட்டவணை ஒன்று தேவைப்படுகிறது. எனவே நாங்கள் முதலாவதாக இதில் இந்த வினாவில் செய்ய வேண்டிய வேலை இங்கே தரப்பட்டுள்ள அந்த மீடியன் அட்டவணை பயன்படுத்தி கொண்டு திருத்தப்பட்ட மீடியன் அட்டவணை ஒன்றை நாங்கள் தயாரித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இவ்வட்டவணைக்கு ஏற்ப அட்டவணையில் மேலும் ஒரு விடை நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இந்த அட்டவணையில் தரப்பட்டுள்ள இரண்டு விடயங்கள் வகுப்பாயிடை மீடியன். நாங்கள் கீழே இன்னொரு பகுதியை பிரித்துக் கொள்ள வேண்டும், திருத்தப்பட்ட மீடியன். முதலாவதாக 10:20 கிடைப்பட்டதில் திருத்த வேண்டிய அவசியமில்லை. இரண்டாவதிலும் திருத்த வேண்டிய அவசியமில்லை. இறுதியில் காணப்படுகின்ற 60:100 கிடைப்பட்டதற்கு மாத்திரமே நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே திருத்தப்பட்ட மீடியன் அங்கு தேவைப்படுகிறது. எனவே இதற்காக நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் திருத்தப்பட்ட அட்டவணையில் 100 to 60 கழிக்க வேண்டும். இது முதலாவதாக கழிக்கும் போது என்ன பெறுமானம் கிடைக்கும்? 40 கிடைக்கும். இப்போது இந்த மீடியன் பரம்பலில் கொடுக்கப்பட்டுள்ள வகுப்பின் பருமனில் மிக குறைந்த பருமன் 10. ஆகவே அங்கு வித்தியாசம் 40 கிடைக்கின்றது. அந்த 40 10 வகுக்க வேண்டும். 40 10 வகுக்கும் போது எங்களுக்கு விடையாக 4 கிடைக்கின்றது. எனவே அந்த 4 கொண்டு மீடியன் 12 60:100 காணப்படுகின்ற மீடியன் 12 என்ற பெருமானத்தை மாத்திரமே நாங்கள் 4 வகுக்க வேண்டும். ஆகவே 12 என்ற பெருமானத்தை 4 வகுக்கும் போது எங்களுக்கு 3 கிடைக்கின்றது. ஆகவே திருத்தப்பட்ட மீடியன் அங்கு 3 என்ற பெருமானத்தை நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். ஆகவே இங்கு 60:100 இடைப்பட்ட செவ்வகத்தின் உயரமானது 3 பெருமானம் வரை நாங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதாகும். அதற்காகவே நாங்கள் திருத்தப்பட்ட மீடியன் அட்டவணையை தயாரிக்க வேண்டி உள்ளது. இப்போது நாங்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு வளையுறு வரையத்தை வரைவோம். இதற்காக நாங்கள் முதலில் செய்ய வேண்டியது மீடியனில் அதிகூடிய பெருமானம் அங்கு எத்தனை, இதனை நாங்கள் அவதானிப்போம். ஆகவே இங்கு மீடியன் காட்டப்படுகின்றது 10, 11, 14, 16, 12 மற்றதென்ற பெருமானம் 3. எனவே இங்கு கூடிய பெருமானம் 16 காணப்படுகின்றபடியால் நாங்கள் 16 குறைந்து செல்லும் வகையில் நாங்கள் பெருமானங்களை வையச்சில் எழுதி கொள்வோம். மாணவர்களின் அல்லது அந்த மீடியனின் எண்ணிக்கைகளை வையச்சு வழியை நாங்கள் மேலிருந்து கீழாக குறைந்து செல்லும் வகையில் சமனாகும் வகையில் நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். இதற்காக நாங்கள் முதலாவதாக வையச்சு வழியே 16 என்ற பெருமானத்தை இடுகின்றோம். அதற்கு கீழாக 14, அதற்கு கீழாக 12, 10, 8, 6, 4, 2, 0 என்று வையச்சு வழியே மேலிருந்து கீழாக எழுதி கொண்டு வரும்போது 0 காணப்படும் இடத்திற்கு நேராக எக்ஸ் அச்சினை நாங்கள் கீறிக்கொள்ள வேண்டும். இப்போது எக்ஸ் அச்சு வழியை நாங்கள் ஒவ்வொரு பருமன்களின் பெருமானங்கள் 0 நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். பூஜ்ஜியம் இங்கு முதலாவது வகுப்பாயிரிய பருமன்கள் 10 ஆரம்பிக்கின்றது. ஆகவே 0 என்ற பெருமானம் அங்கு காட்டப்படவில்லையா? எனவே நாங்கள் 0 என்ற ஒரு பெருமானத்தை பயன்படுத்த வேண்டியது அவசியத்தில் நாங்கள் உள்ளோம். எனவே 0 10 இடைப்பட்ட தூரம் 10. ஆகவே நாங்கள் எங்களுக்கு அங்கு ஒரு எந்த ஒரு சிக்கலும் வரப்போவதில்லை. எனவே 0:10, 10:20, 20:30 என்ற அமைப்பில் 100 நாங்கள் பெருமானங்களை எக்ஸ் அச்சு வழியை சமனான இடைவெளிகளில் குறித்து கொள்ள வேண்டும். இப்போது நாங்கள் செவ்வகங்களின் உயரங்களை வரைந்து கொள்வோம். அதற்காக 0-10 இடையில் எந்த ஒரு பெருமானமும் இல்லை, அதனால் நாங்கள் அவ்விடத்தை விட்டுவிட வேண்டும். பிறகு 10-20 இடைப்பட்டது பார்க்கும்போது அதன் உயரம் 10. ஆகவே வீடுகள் எண்ணிக்கை 10. ஆகவே 10 நாங்கள் ஒரு செவ்வகத்தை கீறிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 20 அங்கு ஒவ்வொரு பெருமானங்களும் ஒரு தொடராகவே இணைக்கப்பட்டது போல் செல்கின்றது. ஆகவே அங்கு நாங்கள் 20:30 இடைப்பட்ட வகுப்பாயிடைக்குரிய பெருமானம் 11. இவ்வாறு அடுத்தது 30:40 14, 40 தொடக்கம் 50 16, 50 தொடக்கம் 60 12, இறுதியாக 60 தொடக்கம் 100 செவ்வகங்களின் உயரம் எங்களுக்கு 3 கிடைத்திருக்கின்றது. ஆகவே அந்த செவ்வகங்களின் உயரம் 3 வரும் வகையில் நாங்கள் செவ்வகங்களை 60 தொடக்கம் 100 வரை நீட்டப்பட்டு அங்கு எக்ஸில் இணைக்கப்பட வேண்டும். எனவே இவ்வாறு நாங்கள் மேடிரன் பரம்பலுக்குரிய வலையுரு வரையத்தை வரையலாம். இங்கு நாங்கள் 2 விதமான வலையுறு வரையங்களை வரைந்தோம். முதலாவது வலையுறு வரையம் வகுப்பெடைகளின் பருமன்கள் சமனாக காணப்படும் போது அதற்கு நாங்கள் எவ்வாறு வலையுறு வரையம் வரைய வேண்டும், மேடிரன்களின் பருமன்கள் சமனாக காணப்படாத விடத்து சில இடங்களில் நாங்கள் திருத்திய மேடிரனை எழுதிக்கொண்டு அதனை பயன்படுத்தி நாங்கள் மேடிரன் வலையுறு வரையத்தை வரைய வேண்டும் என 2 விதமான வலையுறு வரையங்களை நாங்கள் இவ்வளவு நேரமும் பார்த்த நாங்கள் மற்றொரு பயிற்சிக்கு செல்வோம். இப்போது நாங்கள் பார்த்த வினாக்களில் வகுப்பாயடைகளின் பருமன்கள் தொடர்புபட்ட வகையில் நாங்கள் வினாக்களை செய்து பார்த்தோம். அதாவது தொடர்புபட்ட வகுப்பாயடையின் தொடர்பு எனும்போது உமது பயிற்சி புத்தகத்தில் 110 பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் வகுப்பாயடை மேடிரன் என்று முதலாவது கூட்டமாக்கப்பட்ட பரம்பல் ஒன்று காணப்படுகின்றது. அந்த அட்டவணையை அவதானிக்கவும். அங்கு 130 தொடக்கம் 135 மீடரின் எண்ணிக்கை 3, அடுத்ததாக 135 140 140 145 145 தொடக்கம் 150 இடைப்பட்டது. அதே போன்று 150 தொடக்கம் 150 இடைப்பட்டது. 155 தொடக்கம் 160 இடைப்பட்டது. இங்கு ஒரு தொடர்பு காணப்படுகின்றது. 130 135 அடுத்தது ஆரம்பிக்கின்ற அடுத்த வகுப்பாயிலே ஆரம்பிக்கின்ற பெருமானம் முதலாவது வகுப்பாயிலே முடிவடையும் பெருமானத்துடன் தொடர்பு கொண்டுள்ளது. ஆகவே 130 135 அடுத்த வகுப்பாயிலே ஆரம்பிக்கின்றது 135 ஆரம்பிக்கிறது. அது 140 முடிவடைகின்றது. அடுத்த வகுப்பாயிலையின் பருமன் 140 ஆரம்பித்து 145 நிறைவடைகின்றது. அதே போன்று மற்றும் அடுத்தது 145 ஆரம்பித்து 150 நிறைவடைகிறது. இதற்கு தொடர்புகள் காணப்படுகின்றன. மற்ற இரண்டாவது கூட்டமாக்கப்பட்ட பரம்பலை அவதானிக்கவும். அங்கு 130 தொடக்கம் 134 என்ற வகுப்பாயிலையில் காணப்படுகின்றது. இரண்டாவது வகுப்பாயிலை பாருங்கள். அதில் 134 முடிவடைந்ததுடன் அடுத்ததாக ஆரம்பிக்கின்றது 135. இங்கு அவற்றுக்கு இடையில் ஒரு தொடர்பு காணப்படவில்லை. எனவே இவ்வாறு தொடர்பு காணப்படாத விடத்து நாங்கள் இதனை வேறு வகையில்தான் நாங்கள் மேடிரன் வலையுறு வரையத்தை வரைய வேண்டியுள்ளது. ஆகவே முதலாவது கூட்டமாக்கப்பட்ட பரம்பலை அவதானிக்கும் போது இதற்கு நாங்கள் இலகுவாக மேடிரன் வலையுறு வரையத்தை வரைய முடியும். ஆனால் இரண்டாவது கூட்டமாக்கப்பட்ட பரம்பலானது வித்தியாசமாக காணப்படுகிறது. ஒரு தொடர்பு அற்று காணப்படுகின்றது. எனவே இதற்கான ஒரு தொடர்பை நாங்கள் வாரான கணக்குகளுக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் ஒரு புதியொரு முறையை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. எனவே இதனையே நாங்கள் ஒரு பொது எல்லையை உருவாக்கி வகுப்பாயிரைகளை எழுதி கொள்ள வேண்டும். ஆகவே பொதுவான எல்லையை கொண்ட வகுப்பாயிரை நாங்கள் எவ்வாறு உருவாக்கி கொள்வது? அதற்காக நாங்கள் முதலாவது ஒரு வகுப்பாயிரை எடுப்போம். 130 தொடக்கம் 134 என்று காணப்படுகின்ற அந்த வகுப்பாயிரை எடுத்துக்கொண்டு அதில் 2 எல்லைகள் காணப்படுகின்றன. ஒன்று முதலாவதாக கீழெல்லை மேலெல்லை. கீழெல்லை என்பது 130, மேலெல்லை என்பது 134. ஆகவே இதில் நாங்கள் இரண்டிலும் 0.5 கழிக்க வேண்டும். 130 0.5 கழிக்கும் போது 129.5 கிடைக்கின்றது. 134 0.5 என்ற பெருமானத்தை கூட்ட வேண்டும். இப்போ குறிப்பிட்ட ஒரு வகுப்பாயிடையில் கீழெல்லையில் 0.5 கழிக்க வேண்டும், மேலெல்லையில் 0.5 கூட்ட வேண்டும். ஒவ்வொரு மேலெல்லையிலும் 0.5 கூட்டிக் கொண்டு ஒவ்வொரு கீழெல்லையிலும் 0.5 கழிக்க வேண்டும். இவ்வாறு கழிக்கப்பட்ட அட்டவணை உமது பயிற்சி புத்தகத்தில் 111 பக்கத்தை அவதானிக்கவும். அங்கு பொது எல்லை கொண்ட வகுப்பாயிடைகளின் அட்டவணை அங்கு காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறாக நாங்கள் 130 0.5 கழிக்கும் போது 129.5, மேல்நிலையில் 0.5 கூட்டும் போது 134.5. இவ்வாறு ஒவ்வொரு வகுப்பாயிடையின் கீழெல்லையிலும் மேலெல்லையிலும் கீழெல்லையில் கழிக்கப்பட வேண்டும், மேலெல்லையில் கூட்டப்பட வேண்டும். எந்த பெருமானத்தை? 0.5. ஆகவே இவ்வாறு எங்களுக்கு ஒரு புதியதொரு பொது எல்லை கொண்ட மேடிரன் அட்டவணையை நாங்கள் தயாரித்து கொண்ட பிறகுதான் நாங்கள் மேடிரன் வளையுரு வரையத்தை வரைவதற்கு தயாராக வேண்டும். இப்போது உதாரணம் ஒன்றிற்கு செல்வோம். 112 பக்கம் அங்கு காட்டப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன் நாங்கள் பார்த்து விடயத்தை தொடர்பு படுத்தி, ஆகவே மேலுள்ள பகுதியில் இருந்து உதாரணத்தை தயாரிக்கப்பட்ட கூட்டமாக்கப்பட்ட மேடிரன் பரம்பலின் வளையுரு வரையத்தை வரைக, இங்கு இரண்டாவது வகையிலான மேடிரன் பரம்பலை கருதுவோம். ஆகவே புது வரைவுகளை கொண்ட வகுப்பாயிடை இங்கு தயாரிக்கப்பட்ட அட்டவணை கீழே காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இதனை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் வளையுரு வரையத்தை வரைய வேண்டும். இங்கு மேடிரனின் எண்ணிக்கை அதிகூடிய பெருமானமானது 10. ஆகவே நாங்கள் 10 வையச்சு வழியை கீழே சமனான இடைவெளிகளை கொண்டு பெருமானங்களை இட்டுக்கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே 10, 8, 6, 4, 2, 0 என்ற சமனான இடைவெளியில் நாங்கள் பெருமானங்களை இட வேண்டும். இப்போது 0 நாங்கள் எக்ஸ் அச்சு வழியை நீட்ட வேண்டியுள்ளது. எனவே நாங்கள் அந்த எக்ஸ் அச்சை நீட்டுகின்றோம். அங்கு இடைவெளிகளை சமனாக பிரிக்க வேண்டும். முதலாவது நாங்கள் சமனாக பிரித்து கொண்டு எழுதி கொள்வோம். ஆகவே சமனாக பிரித்து நாங்கள் முதலாவது பெருமானத்தை இட வேண்டும். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது புது வகுப்பாயிடையை கொண்ட நாங்கள் ஒரு அட்டவணை தயாரித்திருப்போம். ஆகவே அதற்கு ஏற்பவே நாங்கள் இங்கு வளையுரு வரையத்தை பயன்படுத்தி வரைய வேண்டும். ஆகவே அதற்காக நாங்கள் முதலாவது 129.5 என்ற பெருமானத்தை நாங்கள் அவ்விடத்தில் எழுதி கொள்ள வேண்டும். அப்போது அந்த 0.129 இடைப்பட்ட பெருமானங்கள் வகுப்பாயிடில் எந்த ஒரு மேடிரனும் இல்லை, பெருமானங்களும் இல்லையா. எனவே இதற்காக நாங்கள் ஒரு முறிவு கோடு அந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டியுள்ளது. எனவே ஏன் முறிவு கோடு பயன்படுத்த வேண்டும்? 0.130 இடைப்பட்ட பெருமானங்கள் அங்கு எந்த ஒரு மேடிரனும் தரப்படாத காரணத்தினால் எங்களுக்கு அந்த இடைவெளி தேவையற்றதாக காணப்படுகின்றது. எனவே அந்த 0.129.5 இடைப்பட்ட அந்த பெருமானத்தை சுருக்கி காட்டப்படுவதற்காக நாங்கள் முறிவு கோடு ஒன்று போல் நாங்கள் அதில் அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். இது கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். பிறகுதான் நாங்கள் ஒவ்வொரு இடங்களும் சமனாக பிரித்து கொண்டு செல்ல வேண்டும். இவ்வாறு சமனாக பிரித்து கொண்டு போகும்போது இடைவெளிகளில் முதலாவது பெருமானம் 129.5 என்ற பெருமானத்தை முதலாவது அடையாளப்படுத்தப்படும் இடத்தில் எழுதி கொள்ள வேண்டும். அடுத்ததாக 134.5 இவ்வாறு ஒவ்வொரு பெருமானங்களையும் இட்டுக்கொண்டே செல்ல வேண்டும். இப்போது இதற்கேற்ப நாங்கள் மேடிரன் அட்டவணையை தயாரிக்க வேண்டும். ஆகவே இவ்வாறு பொதுவான வரைவுகளை கொண்ட வகுப்பாயிடைகளை தயார்படுத்தி கொண்டு மேடிரன் அட்டவணை தயாரித்து அதன் உபயோகப்படுத்தி நாங்கள் மேடிரன் வளையுரு வரையத்தை மேற்குறிப்பிட்டவாறு, அதாவது 113 பக்கம் உங்களுக்கு ஒரு வளையுரு வரையம் காட்டப்பட்டிருக்கின்றது, அதுபோல் நாங்கள் வரைய வேண்டும். ஆகவே பொது தொடர்பு இல்லாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் அங்கு ஒரு பொது எல்லை கொண்ட அட்டவணையை தயாரிப்பது மிக மிக அவசியம். எனவே இவ்வாறு செய்த பின் நாங்கள் பயிற்சிகளுக்கு செல்லலாம். எனவே இப்போது நாங்கள் முறிவு கோடு சம்பந்தமாக கட்டாயம் விளங்கிக் கொண்டிருக்க வேண்டும். முறிவு கோடு என்பது தேவையற்ற பிரதேசமாகும். அதாவது 0 தொடக்கம் எதில் வரை எங்களுக்கு பெருமானங்கள் தேவைப்படவில்லையோ அதற்கு நாங்கள் முறிவு கோடுகள் பயன்படுத்தலாம். ஆகவே இந்த முறிவு கோடுடன் தொடர்புபட்ட வினாக்களை நாங்கள் இப்போது உமது பயிற்சி புத்தகத்தின் 15:1 காணப்படுகின்ற வினாக்களில் ஓரிரு வினாக்களில் அவதானம் செலுத்துவோம். இப்போது இரண்டாவது வினாவை பாருங்கள். உமது பயிற்சி புத்தகத்தின் 15:1 இரண்டாம் வினா. இரண்டாம் வினாவானது அட்டவணையை, மொடிரன் அட்டவணையை அவதானிப்போம். அங்கு 25 தொடக்கம், 29 குறைய, அதே போன்று 30 தொடக்கம், 34 குறைய, 35 தொடக்கம், 39 குறைய, 40 தொடக்கம், 44 குறைய, 45 தொடக்கம், 49 குறைய, 50 தொடக்கம், 54 குறைய. இவ்வாறு வகுப்பாயிலே காணப்படுகின்றது. ஒவ்வொன்றுக்கும் இடையிலான வித்தியாசங்கள் அவதானம் செலுத்தும் போது அங்கு எங்களுக்கு வித்தியாசமாக 4 என்ற பெருமானங்கள் கிடைக்கின்றது. ஆகவே இங்கு ஒவ்வொன்றுக்கும் இடைப்பட்ட பெருமானங்களாக 4 காணப்படுகின்றது. இப்போது அந்த வினாவில் 25 29 இடையில் வித்தியாசம் 4, அவ்வாறு சகல வகுப்பாயிரைகளுக்கு இடையிலான வித்தியாசம் 4 கிடைக்கின்றது. 0 தொடக்கம் 25 இடையிலான வித்தியாசம் எங்களுக்கு 25 கிடைக்கின்றது. ஆகவே அவற்றுக்கு இடைப்பட்ட பெருமானங்கள் எங்களுக்கு தேவையற்றதாக காணப்படுகின்ற காரணத்தினால் நாங்கள் அந்த வளையுரு வரைவதற்காக பயன்படுத்தும் போது முறிவு கோடு தேவைப்படுகின்றது. அதற்கு முன்பதாக ஒரு பொது தன்மையுள்ள மொடிரன் அட்டவணை நாங்கள் தயாரித்துக் கொள்ள வேண்டும். 25 தொடக்கம் 30 காட்டப்பட்டிருப்பின் எங்களுக்கு இலகுவானதாக செய்யக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே இங்கு 25 தொடக்கம் 29, 30 தொடக்கம் 34 என்ற அமைப்பிலே காட்டப்படுகின்றன. ஆகவே இங்கு 29 30 இடையில் ஒரு தொடர்பாற்று காணப்படுகின்றது. எனவே தொடர்பு கொண்ட ஒரு நாங்கள் திருத்தப்பட்ட ஒரு மொடிரன் அட்டவணையை நாங்கள் தயாரித்துக் கொள்ள வேண்டும். பொதுத்தன்மை காணப்படும் வகையில் நாங்கள் அட்டவணை தயார்படுத்தி கொண்டு பிறகுதான் நாங்கள் வினாவுக்கு செல்லலாம். ஆகவே இதற்காக நாங்கள் முதலில் செய்ய வேண்டியது கீழ்நிலை மேலெல்லை. கீழ்நிலையில் நாங்கள் 0.5 கழிக்கப்பட வேண்டும், மேலெல்லையில் 0.5 கூட்ட வேண்டும். ஆகவே இங்கு 25 இருந்து நாங்கள் 0.5 கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது 24.5. அடுத்ததற்காக நாங்கள் 0.5 கூட்ட வேண்டும். ஆகவே 29 0.5 கூட்டும் போது 29.5. அடுத்த வகுப்பாயிலையை பார்த்தால் கீழ்நிலையானது 30 காணப்படுகின்றது. அதில் நாங்கள் 0.5 கழிக்க வேண்டும், 34 0.5 கூட்ட வேண்டும். அவ்வாறு ஒவ்வொரு வகுப்பாயிடைகளின் பருமன்களையும் கீழ்நிலையில் 0.5 கழிக்க வேண்டும், மேலெல்லையில் 0.5 கூட்டிக் கொண்டு ஒரு பொதுத்தன்மையுடைய மொடிரன் அட்டவணையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு அமைத்த பின்னர் நாங்கள் மொடிரன் பரம்பலுக்கு வளையுரு வரையும் வரைவதற்கு செல்லலாம். ஆகவே வளையுரு வரையும் வரையும் போது நாங்கள் வையச்சினை முதலாவதாக ஆரம்பத்தில் கூறியது போன்று வையச்சியை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். வையச்சிற்காக கூடிய பெருமானம் 20 காணப்படுகின்றது. எனவே 20 நாங்கள் படிப்படியாக பெருமானங்களை இடைவெளிகள் சமனாகும் வகையில் பிரித்து கொண்டு அதற்கு பிறகு நாங்கள் இலக்கங்களை எழுதி கொள்ள வேண்டும். ஆகவே 20, 18, 16, 14 என்ற அமைப்பில் 0 வரும் வரையிலும் எழுதி கொண்டு இப்போது 0 இடத்திற்கு வந்ததும் நாங்கள் எக்ஸிச்சை நீட்டிக்கொண்டு எக்ஸிச்சு வழியை சமனான இடைவெளியாக பிரித்து கொண்டு இப்போது எங்களுக்கு முறிவு கொடுண்டு தேவைப்படுகின்றதா என்று அவதானம் செலுத்தி தேவைப்படுமானால் இடைவெளிகள் சமனாக காணப்படுமானால் 0 தொடக்கம் அங்கு முறிவு கோடுகள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வாறு இல்லையெனில் நாங்கள் முறிவு கோடு பயன்படுத்த வேண்டும். இங்கு அந்த வினாவில் காட்டப்பட்டிருக்கின்ற 25 தொடக்கம் 29 இடைப்பட்ட பெரு வித்தியாசங்கள் 4. எனவே 0 25 இடைப்பட்ட வித்தியாசங்கள் காணப்படுகின்றன, 25. ஆகவே அங்கு எங்களுக்கு முறிவு கோடு அவசியம் தேவைப்படுகின்ற காரணத்தினால் நாங்கள் எமது பயிற்சி புத்தக 113 பக்கம் காட்டப்பட்டுள்ளவாறு முறிவு கோடு நாங்கள் பயன்படுத்தி கொண்டு மற்றைய பெருமானங்களை இடைவெளிகள் சமனாக இட்டு அதனை நாங்கள் குறித்து கொள்ள வேண்டும். இவ்வாறு குறித்துக் கொள்வதனூடாக வலியுறு வரையம் வருவதற்கு எங்களுக்கு இலகுவானதாக காணப்படும். தொடர்ந்து மற்றும் ஒரு உதாரணத்தில் சந்திப்போம். அவர்களே, வினாயின் மூன்றை பார்ப்போம். அங்கு 30 தொடக்கம் 35 குறைவு, 35 தொடக்கம் 40 குறைவு, 40 தொடக்கம் 45 குறைவு, 45 தொடக்கம் 50 குறைவு, 50 தொடக்கம் 50 குறைவு, 55 தொடக்கம் 60 குறைவு. ஆகவே இங்கு நாங்கள் வலையுறு வரையம் வரைவதற்காக பொதுத்தன்மை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அங்கு ஒரு தொடர்பு காணப்படுகின்றது. அதாவது முதலாவது வகுப்பாயிடைக்கும் முதலாவது வகுப்பாயிடை நிறைவேறும் பெருமானத்துக்கும் இரண்டாவது வகுப்பாயிலே ஆரம்பிக்கின்ற பெருமானத்துக்கும் இடையில் தொடர்பு ஒன்று காணப்படுகின்றது. ஆகவே பொதுத்தன்மை அங்கு உள்ளது. எனவே நாங்கள் பொதுத்தன்மையான ஒரு அட்டவணை மீண்டும் தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இதனை நேரடியாக நாங்கள் பயன்படுத்திக் கொண்டு வலையுறு வரையும் வரைய முடியும். எனவே இந்த வலையுறு வரையும் வரைவதற்காக ஒவ்வொரு வகுப்பாயிலைகளின் பருமணுக்களுக்கு இடையில் வித்தியாசம் எவ்வளவு காணப்படுகின்றது? 35 30 கழித்து பாருங்கள். அந்த அவ்வாறு காட்டப்படுகின்ற சகல வகுப்பாயின் பருமன்களையும் கழித்து பாருங்கள். பருமன்கள் சமனாக காணப்படுகின்றன. ஆனால் 0 தொடக்கம் எந்த ஒரு வகுப்பாயிலும் அங்கு காட்டப்படவில்லை. எனவே அங்கு 0 தொடக்கம் 30 என்ற பெருமானமே அங்கு எங்களுக்கு காட்டப்படுகின்றது. 30 பிறகுதான் இலக்கங்கள் நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். எனவே நாங்கள் எக்ஸச்சு வழியை இடுகின்ற ஒவ்வொரு வகுப்பாயிரின் பருமன்களும் சமனாக காணப்படும். அதே வேளை 0 தொடக்கம் எங்களுக்கு முறிவு கோடு தேவைப்படுகின்றது. ஒரு நெளிவான ஒரு கோடு 113 பக்கம் காட்டப்பட்டுள்ள அந்த அமைப்புக்கு போன்று ஒரு அமைப்பினை நாங்கள் எக்ஸச்சு வழியை வரைந்து கொண்டு மற்ற இடைவெளிகளை சமனாக பிரித்து மேற்குறிப்பிட்ட அந்த பெருமானங்களை எக்ஸச்சு வழியே எழுதி கொள்ள வேண்டும். வையச்சு வழியை நாங்கள் இங்கு அதிகூடிய பெருமானம் 24 காணப்படுகின்ற காரணத்தினால் நாங்கள் 24 ஆரம்பித்து படிப்படியாக குறைந்து செல்லும் வகையில் 0 வரை நாங்கள் வையச்சை அடையாளப்படுத்தி கொண்டு வினாவுக்கு செல்லலாம். இவ்வாறு செய்யும்போது எங்களுக்கு இலகுவானதாக காணப்படும் 3வது வினாவை செய்வதற்கு. 4வது வினாவை பாருங்கள். அங்கு வகுப்பாயிரைகளின் பருமன்கள் ஒரு தொடர்பற்று காணப்படுகின்றது. பொதுத்தன்மை அங்கு காணப்படவில்லை. அதாவது 8 தொடக்கம் 12 என காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்த வகுப்பாயிரையின் பருமனானது 13 தொடக்கமாக காணப்படுகின்றது. முதலாவது வகுப்பாயிரையின் பருமன் 8 தொடக்கம் 12 முடிவடைந்து அடுத்த பருமனானது 13 ஆரம்பிக்கின்றது. ஆகவே அங்கு ஒரு தொடர்பு காணப்படாத நிலையிலே அந்த அட்டவணை காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் தொடர்பு உறும் வகையில் நாங்கள் ஒரு மூடிலன் அட்டவணை ஒன்றை தயாரித்துக் கொள்ள வேண்டும். இதற்காக நாங்கள் கீழெல்லை மேலெல்லை என்ற அடிப்படையில் 0.5 கீழெல்லையிலிருந்து கழிக்க வேண்டும், மேலெல்லையில் அதிகரிக்கப்பட வேண்டும் 0.5. இவ்வாறு ஒவ்வொரு அட்டவணைக்கும் நாங்கள் அந்த தொடர்பினை ஏற்படுத்திக் கொண்டு இப்போது நாங்கள் பார்ப்போம். அதற்கு இடைப்பட்ட வகுப்பாயிரை பருமன்கள் வித்தியாசங்கள் சமனாக காணப்படுகின்றதா? வகுப்பாயிரையின் அதாவது கொடுக்கப்பட்டுள்ள வகுப்பாயிரைக்குரிய பெருமானங்கள் வித்தியாசங்கள் சமனாக காணப்படுகின்றனவா என நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும். ஆகவே முதலாவதாக 12 8 கழிக்க வேண்டும். அதே போன்று கழிப்போமானால் 6 வித்தியாசம் கிடைக்கின்றது. அடுத்ததற்காக 17 என்று காட்டப்படுகின்றது. ஆகவே முதலாவதுக்கான வித்தியாசம் எங்களுக்கு 4 கிடைக்கின்றது. அடுத்ததுக்கான வித்தியாசம் 4, 12 8 நீக்கம் கழிக்கும் போது 4 கிடைக்கின்றது. அதே போன்று 17 13 கழிக்கும் போது 4 கிடைக்கின்றது. அவ்வாறு 22 ஒவ்வொன்றையும் கழித்து பாருங்கள், வித்தியாசங்கள் எவ்வாறாக காணப்படுகின்றது என்று. இவ்வாறு கழிக்கும் போது அங்கு ஒரு தொடர்பு காணப்படாத நிலையை எங்களுக்கு அவதானம் செலுத்தக்கூடும். எனவே நாங்கள் திருத்தப்பட்ட பொதுத்தன்மையுடைய ஒரு மீடரன் அட்டவணையை தயாரித்துக் கொண்டு நாங்கள் வளையுறு வரையத்தை வரைவதற்கு தயாராகலாம். அடுத்த வினா 6ஆம் வினாவுக்கு செல்வோம். 6வது வினாவில் அவதானம் செலுத்தும் போது அங்கு முதலாவதாக நாங்கள் அவதானிப்போம். வகுப்பாயிரைகளின் பருமன்கள் ஒரு பொதுத்தன்மை காணப்படுகின்றதா என்பதை முதலாவது நாங்கள் அவதானிக்க வேண்டும். ஆகவே 30 தொடக்கம் 45 45 தொடக்கம் 60, 60 தொடக்கம் 75, 75 தொடக்கம் 90, 90 தொடக்கம் 130. இவ்வாறு அங்கு வகுப்பாயடைகள் ஒரு ஒழுங்கில் காணப்படுகின்றன. ஆகவே பொதுத்தன்மை காணப்படுகின்றது என்பதை நாங்கள் முதலாவது அவதானித்துக் கொள்ளலாம். இப்போது நாங்கள் வை அச்சு வழியாக எண்ணிக்கையை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொண்டு சமனாக அடையாளப்படுத்திக் கொண்டு பெருமானங்களை இட்டு செல்வோம். 0 வரையிலும் அது கூடிய பெருமானமாக 16 காணப்படுகின்றது. ஆகவே 16 ஆரம்பித்து படிப்படியாக இடைவெளிகள் சமனாகும் வகையில் நமக்கு விருப்பமான பெருமானங்களை இட்டு செல்ல முடியும். இருப்பினும் பருமன்கள் சமனாக காணப்பட வேண்டும் என்பது மிக மிக அவசியம். இப்போது எங்களுக்கு 0 வரை வந்துவிட்டோம். இப்போது நாங்கள் 0 எக்ஸ் அச்சு வழியை நீட்ட வேண்டும். நீட்டும் போது எங்களுக்கு இதில் முதலாவதாக இடைவெளி சமனாக பிரித்து கொண்ட நாங்கள் எங்களுக்கு முறிவு கோடு அவசியம் தேவைப்படுகின்றதா என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். இங்கு முதலாவது வகுப்பாயடியின் பருமன்களை பார்த்து கொண்டு செல்லலாம். வித்தியாசம் இவ்வாறு, முதலாவது வகுப்பாயடிக்குரிய வித்தியாசம் 45 30 நீக்குங்கள், கழித்து பாருங்கள். ஆகவே 5 கிடைக்கின்றது. அடுத்ததற்கு வித்தியாசம் எவ்வளவு, ஒவ்வொன்ற வித்தியாசங்களை எழுதிக்கொள்ளவும். எழுதிக்கொள்ளும் போது எக்ஸ் அச்சில் முறிவுக்கோடு தேவைப்படுகின்றதா என்பதை நாங்கள் அவதானிக்க முடியும். எனவே முறிவுக்கோடு தேவைப்படுகின்ற காரணத்தினால் முறிவுக்கோடு நாங்கள் அங்கு பயன்படுத்தி அந்த எக்ஸ் அச்சு வழியை நீட்டிக்கொண்டு சிறுவெளிகளை சமனாக எழுதிக்கொள்ள வேண்டும். இது முதலாவதான விடயம். வளைவு வரைவதற்கு முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை. இதனை தொடர்ந்து அங்கு மேடிய அந்த பருமன்கள் சமனாக காணப்படுகின்றதா, முதலாவது வகுப்பாயடைக்குரிய வித்தியாசம் 5 காணப்படுகின்றது, அடுத்ததற்கான வித்தியாசம் அங்கு 15 காணப்படுகின்றது, அடுத்ததற்காக 15, இவ்வாறு ஒவ்வொன்று வித்தியாசங்களும் சமனாக காணப்படவில்லை. சமனாக காணப்படுமானால் நாங்கள் நேரடியாக வளையூர் வரையும் செல்ல முடியும். எனவே இதற்கு நேரடியாக எங்களால் செல்ல முடியாத காரணத்தினால் திருத்தப்பட்ட மேடிரன் அட்டவணை ஒன்றை நாங்கள் தயாரிக்க வேண்டும். அந்த வினாவில் ஒவ்வொரு வகுப்பாயடைகளின் வித்தியாசங்கள் சமனற்ற நிலையில் காணப்படுகின்றது. முதலாவதுக்கான வித்தியாசம் 5, இரண்டாவது வகுப்பாயடைக்கான வித்தியாசம் 15, மூன்றாவது பருமனுக்கான வித்தியாசம் 15, அடுத்ததற்கான வித்தியாசம் 15, இறுதியில் வரும் வித்தியாசம் 30. ஆகவே இங்கு திருத்தப்பட்ட மேடிரன் எங்களுக்கு தேவைப்படுகின்ற காரணத்தினால் முதலாவதுக்கு திருத்தப்பட வேண்டிய அவசியம் அல்ல, தேவைப்பட மாட்டாது. இரண்டாவதற்கு திருத்தப்பட்ட மேடிரன் அட்டவணை அவசியம். ஆகவே இங்கு வித்தியாசம் 15 காணப்படுகின்றது. மிக குறைந்த வகுப்பாயடையின் பருமன் 5 காணப்படுவதால் ஆகவே 15 நாங்கள் 5 பிரிக்க வேண்டும். ஆகவே 15 5 பிரிக்கும் போது 3. ஆகவே கீழே காணப்படுகின்ற அழைப்புகள் எண்ணிக்கை 9, மேடிரன் அங்கு காட்டப்படுகின்றது 9. 9 நாங்கள் 3 வகுக்க வேண்டும். வகுக்கும் போது 9 3 வகுத்தால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமானம் 3. அதே போன்று 60 தொடக்கம் 75, வித்தியாசம் 15, அந்த 15 நாங்கள் 5 வகுக்க வேண்டும். வகுக்கும் போது 3 கிடைக்கின்றது. அந்த 3 பயன்படுத்தி 12 3 வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுக்கும் போது எங்களுக்கு 4 கிடைக்கின்றது. அதே போன்று 75 தொடக்கம் 90 இடைப்பட்ட பெருமானம் 15. ஆக அந்த 15 நாங்கள் 5 வகுக்கும் போது 3 கிடைக்கின்றது. 16 நாங்கள் 3 பிரித்து அந்த இடத்தில் திருத்தப்பட்ட அட்டவணையில் எழுதி கொள்ள வேண்டும். அடுத்ததாக 130, அதனை நாங்கள் 3 வகுக்கும் போது எங்களுக்கு அந்த 30 5 வகுப்போம், வகுக்கும் போது 6 கிடைக்கின்றது. எனவே 30 நாங்கள் 5 பிரிக்கும் போது 6 கிடைக்கின்றது. எனவே 8 என்ற அந்த மேடிரனை நாங்கள் 6 வகுக்க வேண்டும். அதனையும் நாங்கள் எழுதிக்கொண்டு இப்போது மேடிரன் வளையூறு வரையத்தை வரைய தயாராகலாம். சரி மாணவர்களை, இவ்வளவு நேரமும் நாங்கள் பார்த்த விடயங்களில் ஒரு கண்ணோட்டத்தை பார்ப்போம். அதாவது வகுப்பாயடைகள் பருமன்கள் சமனாக காணப்படும் போது மேடிரன் வளையூறு வரையத்தை எவ்வாறு வரைய வேண்டும், அடுத்ததாக பருமன் வகுப்பயரின் பருமன்கள் சமனற்ற நிலையில் காணப்படும் போது அதனை நாங்கள் எவ்வாறு திருத்தப்பட்ட மீடிரனை கண்டுபிடித்து அதற்கு எவ்வாறு நாங்கள் வளையுறு வரையம் வரைய முடியும் என்பதை அவதானித்தோம். இதனைத் தொடர்ந்து தொடர்பற்ற வகுப்பாயிலே பருமன்கள் காணப்படும் போது அதற்கு தொடர்பு படும் வகையில் எவ்வாறு நாங்கள் மேடிரன் அட்டவணையை தயாரித்துக் கொண்டு வளையுறு வரையம் வரைய முடியும் என்பதையும், இதற்காக நாங்கள் பயன்படுத்திய கீழ்நிலை மேலெல்லை அடிப்படையாக கொண்டு 0.5 எந்த இடத்தில் கூட்ட வேண்டும், 0.5 எந்த எல்லையில் இருந்து கழிக்க வேண்டும் என்பது பற்றியும் பல விடயங்களை அறிந்து கொண்ட நாங்கள் இப்பாடத்தில் மேலும் தொடர்ச்சிகள் காணப்படுகின்றன. இந்த விடயங்களை நாங்கள் மற்றும் ஒரு வகுப்பில் அவதானிப்போம் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து இதுவரை நேரமும் இவ்வளவு நேரமும் உங்களுக்கு தரவுகளை வகை குறித்தல் பாடத்தில் ஊடாக எவ்வாறு விளக்கமளிப்பது பற்றி நாங்கள் கற்ற நாங்கள் இதன் தொடர்ச்சியினை மற்றும் ஒரு உவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ஆசிரியன். வணக்கம் மாணவர்களே, நன்றி.